Honorable Charles Nimalnathan. 138.
நன்றி பிரதி சபாநாயகர்களே. இன்று கைத்தொழில் மற்றும் வாணிப அலுவல்கள் அமைச்சு, கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சு, அரச தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகள் தொடர்பான இந்த விவாதத்தில் என்னை பேச அனுமதித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று அமைச்சுகளுமே மிக முக்கியமான அமைச்சுகள். குறிப்பாக மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற நோக்கத்திற்காக அரச நிறுவனங்களை மேன்மைப்படுத்தி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அமைச்சுகளாக இன்றைய அமைச்சு முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் இந்த அமைச்சுகளினுடைய சேவை மிகவும் தேவையாக இருக்கின்றது. ஆனால் அந்த அமைச்சுகளினுடைய சேவைகள் மிகவும் ஒரு மந்தகதியில் வடக்கு கிழக்கில் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அரச தொழில் முயற்சிகளுக்குரிய அமைச்சு இந்த அரசாங்கம் 2015 ஆண்டு ஜனவரி 8 தேதி ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அரச தொழில் முயற்சியாக எத்தனை ஏற்கனவே இருந்த எத்தனை கைத்தொழில் சாலைகளை தற்பொழுது ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள், அல்லது ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஒரு வேதனையான விடயம். குறிப்பாக ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை கடந்த யுத்தத்திற்கு முன்பு ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை மிகவும் ஒரு திறமை வாய்ந்த தொழிற்சாலையாக இயங்கி வந்தது. அதில் பலர் வேலைவாய்ப்புகளை பெற்றிருந்தார்கள். குறிப்பாக வடபகுதியில் இருக்கின்ற தேவையான ஓடுகள் அந்த ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இன்று வடக்கில் இருக்கின்ற மீள் நிர்மாணம் செய்கின்ற வீடுகளுக்கு மிக பெருந்தொகையான ஓடுகள் தேவைப்படுகின்ற போதும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் குறிப்பாக தங்கொட்டுவை பிரதேசத்திற்கு வந்து ஓடுகளை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய நிலைதான் தற்பொழுது காணப்படுகிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த ஓட்டு தொழிற்சாலையை நீங்கள் ஏன் இன்னும் ஆரம்பிக்கவில்லை? அதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துள்ளீர்கள் என்பதை நான் இந்த சபையில் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், அங்குள்ள மக்கள் யுத்தத்திற்கும் பின்பு வேலைவாய்ப்பு அற்ற ஒரு சூழ்நிலையும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. வெறுமனே நாங்கள் நல்லாட்சி, நல்லிணக்கம், அரசியல் தீர்வு என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் வடபகுதியில் இருக்கின்ற, குறிப்பாக வன்னி பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் வேலைவாய்ப்புகள் அற்ற நிலையிலும் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத சூழ்நிலையும் இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதேசத்தில் தொழில் முயற்சிகளை மிக விரைவில் ஆரம்பிக்க வேண்டும். இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கில் தொழில் முயற்சிகளுக்குரிய நிதியை ஒதுக்காமையிட்டு நான் மனம் வருந்துகின்றேன். பல பிரதேசங்களில் பல விடயங்கள் தொடர்பாக நிதிகள் ஒதுக்கப்பட்ட போதும் வடக்கு கிழக்கில் கைத்தொழில் சாலைகளை நிறுவுவதற்கு ஏன் இந்த அரசாங்கம் பின்னுக்கு நிற்கிறது என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள
விரும்புகின்றேன்.
நான் ஒரு வருட காலத்துக்கு முன்னர் கேகே சீமந்து தொழிற்சாலையை மீள அமைக்குமாறு அதற்கு உங்களுடைய ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு கடிதம் அனுப்பினேன். நான் நேரடியாக தமிழ் கூட்டமைப்புடைய ஐக்கிய தேசிய கட்சி எஸ்எல்எபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்களுக்கு கடிதம் அனுப்பி அங்கு சென்று அந்த தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்கு அனுமதி கேட்ட பொழுது அதற்கு பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் இன்று வரை உரிய ஆதரவில்லை. அண்மையில் கௌரவ சம்பந்தன் அவர்களோடு பேசியிருக்கிறேன். இன்று மாலை பிரதமர் தலைமையிலே சீமந்து தொழிற்சாலை, பரந்தன் கூட்டு தொழிற்சாலை, இன்னொரு என்ன ஒரு கைத்தொழில் பேட்டை பரந்தனிலே, அதே போல முல்லைத்தீவிலே, அதே போல திருவோணமலையிலே, வாழைச்சேனையிலே இது சம்பந்தமான ஒரு கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இந்த வருடத்திலே ஒதுக்கீட்டிலே சொல்லப்படாவிட்டாலும் 2018 வரவு செலவு திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டிலே நிச்சயமாக செய்ய இருக்கிறோம்.
நான் குறிப்பிட விரும்புவது என்னென்றால், நீங்கள் வெறுமனே மாகாண முதலமைச்சருக்கும் கட்சி தலைவருக்கும் விடயங்களை தெரிவித்தது மட்டும் போதாது, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் தெரிவித்தால் நாங்கள் மக்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக, எங்களுடைய மக்களுடைய வேலைவாய்ப்பு தொடர்பாக உங்களுக்கு
எதிர்வரும் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற குழுவரைவிலே உங்களுடைய வடகிழக்கைச் சேர்ந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் அழைத்து வாருங்கள். என்னுடைய அமைச்சுடைய அதிகாரிகளையும் அழைத்து வருகிறேன். நாங்கள் அமர்ந்து அதுக்குரிய திட்டங்களை வகுப்போம்.
செவ்வாய்க்கிழமை எத்தனை மணிக்கு?
10 மணிக்கு.
நன்றி. கௌரவ பிரதேச சபாநாயகர் அவர்களே, இந்த தொழில் முயற்சிகள் தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இந்த விடயங்கள் தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும். அந்த கைத்தொழில் சாலைகளை அமைக்கப்படுகின்ற போது அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள் அடங்கலாக அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கி ஒரு எங்களுடைய பிரதேசத்தில் தொழில் முயற்சிகளை மேம்படுத்துகின்ற ஒரு வகையில் திட்டங்கள் அமைய வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு கொண்டு தங்களுடைய இன்று இந்த நாட்டில் ஒரு சாதாரண ஒரு குடிமக்கள் சாதாரண வருமானத்தை பெறுகின்ற குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவை ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தற்பொழுது இந்த நாட்டில் இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை மக்கள் தெரிவு செய்கின்ற போது அந்த அரசாங்கத்தை மிகவும் ஒரு எதிர்பார்ப்புடன் எங்களுடைய இந்த சாதாரண மக்களுடைய வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும், குறைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று ஒரு மக்களின் பிரதான உணவான அரிசி, தேங்காய், பீவங்காயத்துக்குரிய விலைகள் ஒரு நிர்ணயித்த விலையில் தற்பொழுது இந்த நாட்டில் இல்லை. ஒவ்வொரு விற்பனை நிலையங்களில் ஒவ்வொரு விலைக்கு அரிசிகள் விற்கப்படுகிறது. மிகவும் வேதனையான விடயம். ஏன் இந்த தங்களுடைய அமைச்சின் கீழ் இருக்கின்ற சதோசா நிறுவனத்தால் கூட சரியான முறையில் அரிசிகளை மக்களுக்கு விநியோகிக்க முடியாமல் இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எப்பயாவது சத்தோசைக்கு போயிருக்கிறீங்களா?
ஓம்
எங்க
மன்னர்ல
அங்கு தாராளமாக 74 ரூபாய்க்கு அரிசி இருக்குது. 25 கிலோவுக்கு மேலே கேட்டால் 73 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி இருக்குது.
கௌரவ அமைச்சர்
65 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி இருக்குது. வெள்ளை பச்சை அரிசி
அமைச்சர்
62 ரூபாய்க்கு 1 அரிசி
இருக்கு. அரிசி இருந்தாலும் மக்களே வெளிக்கடையில் போய் அரிசியை கொள்வனை செய்யறாங்க.
சாதாரண மக்கள்
ஏனண்டா
சாதாரண மக்கள் போய் வாங்குறாங்க சதோசையில.
இல்லை இல்லை இல்லை,
பணமுள்ளாக்கள் போயிட்டு வேற கடையில் வாங்க.
அப்படி இல்லை, அப்படி இல்லை. கௌரவ அமைச்சர்களே, சதோசாயில் மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. தரமான அரிசி இருக்குமாண்ட சந்தேகம் இருக்கிறது.
வாங்கியிருக்கிறேன்னு சொல்லும் போது
நான் அரிசி வேண்ட போயில, வேற சம்பந்தம் வேண்டாம்.
சதோசையில் மீது நம்பிக்கை இருப்பதனால்தான் மக்கள் சென்று வாங்குற, அதனால்தான் அதாவது எங்களுடைய பந்துள அமைச்சர் சொன்னார் 20% இருந்தது என்று, அவர் 180 ஆக்கினார். நான் பொறுப்பெடுக்கின்ற பொழுது 300 இருந்தது, இன்று 500 நாங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறோம்.
அப்படி இருந்தாலும் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு வருது?
மட்டும் நாட்டிலே அரிசியுடைய வளங்களை செய்துவிட முடியாது. காரணம், சத்தோசையினூடாக ஒரு 6-7 வீதமான மக்கள் தான் சத்தோசைக்கு சாமான் வாங்க வருகிறார்கள். ஏனைய பல்லாயிரக்கணக்கான சில்லறை கடைகளுக்கு அல்லது பெரிய கடைகளுக்கு சென்றுதான் மற்றவர்கள் வாங்குகிறார்கள். எனவே சத்தோசை என்பது சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை சாதாரண விலையிலே வழங்குகின்ற நிறுவனம். எல்லா கிராமத்திலும், 14,000 கிராம சேவர் பிரிவிலும் எங்களுக்கு சத்தோசை அமைக்க முடியாது. நாங்கள் எதிர்காலத்தில் சிந்தித்திருக்கிறோம், 2 கிராம சேவர் பிரிவுக்கு ஒரு சத்தோசையோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஏஜெண்டை நியமிப்பதற்கு. உங்களிடமும் யாராவது இருந்தால், உரியவர்கள் விரும்பினால் இந்த ஏஜெண்டாக நியமித்து அவர்களுக்கு மலிந்த விலையிலே தொகையாக இந்த பொருட்களை கொடுக்க முடியும்.
கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த உங்களுடைய பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லை கொள்வனவு செய்து அந்த அரிசியை ஏன் மக்களுக்கு சரியாக விநியோகிக்க முடியவில்லை என்பது ஒரு பிரதானமான விடயம். ஏனென்றால் தாங்கள் அமைச்சு
பொறுப்பு, அதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த கடந்த 2 இந்த நாட்டிலே மழை இல்லாத காரணத்தினால் அரிசியுடைய உற்பத்தி மிக குறைந்து விட்டது. இல்லை என்றால் ஒவ்வொரு வருடம் இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, கடந்த அரசாங்கமும் நெல்லை வாங்கி அதை விற்பனை செய்கின்ற அல்லது அதை சத்தோசையினூடாக குத்தி விற்கின்ற நிலைமை இருந்து வந்தது. இந்த வருடம் நெல் மிகவும் தட்டுப்பாடு. தனியார் அத்தனை நெல்லையும் வாங்கிவிட்டார்கள், நல்ல விலை கொடுத்து. அதனால் அரசாங்கத்தால் நெல் வாங்குவதற்கு
நெல்லியார்கள் ஏன் நல்ல விலை கொடுத்து நெல்லை வாங்குறாங்கன்னு சொன்னால், அவங்க சந்தையில் அவங்க அந்த நெல்லுக்குரிய மரியாதை இருக்கிறது. சதோசாவில் நான் சதோசா நிறுவனத்தை குறை சொல்லவில்லை, ஆனால் அங்கே மக்கள் செல்வதற்கு, அரிசியை கொள்வனம் செய்வதற்கு மக்கள் அதை தரமற்ற அரிசியாக இருக்கும் என்றுதான் மனதில் அவர்களுக்கு படிந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், சதோசாவில் கடந்த நான் பேசின அப்புறம் கதைங்களேன். நான் இப்போ ஒரு ஆனபடியாக நீங்கள் இன்னொரு பதிலை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன். இந்த சதோசா நீங்கள் அமைச்சராக வருவதற்கு முன்பு கூட சதோசாவின் அரிசி இறக்குமதியில் பல மோசடிகள் நடைபெற்றது. அந்த மோசடிகள் பாராளுமன்ற கோப் குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு கோப் குழுவால் நடவடிக்கை எடுக்க சொல்லி தங்களுடைய அமைச்சுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏன் இன்னும் அதற்குரிய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு முயற்சி செய்யவில்லை? இன்னொரு கேள்வி இருக்கிற கௌரவ அமைச்சர்களே, என்பதையும் நீங்கள் இந்த சபைக்கும் மக்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், சதோசாவில் ஏற்பட்ட இந்த நஷ்டமா மோசடியா தெரியாது, ஆனால் நஷ்டம் என்பதை காட்டியது வந்து அது மக்களுடைய வரிப்பணத்தில் தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே கௌரவ ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக நீங்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்ததாக இன்னொரு விடயம், கௌரவ அமைச்சரவர்களே, இந்த தங்களுடைய அமைச்சின் கீழ் வரையறுக்கப்பட்ட லங்கா ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனி STCயின் அனுமதியை பெற்று வெளிநாட்டில் இருக்கின்ற தூதரகங்கள், இலங்கையில் இருக்கின்ற வெளிநாட்டு தூதரகங்களுக்கு ஃபொரின் லிக்க அவர்கள் கொண்டு வர்றதுக்குரிய அனுமதி தங்களுடைய அமைச்சில் பெற வேண்டும். ஆனால் பல வெளிநாடுகள் அந்த அனுமதியை பெற்று கொண்டு வரார்கள். ஆனால் அரபு நாட்டு தூதரகங்கள் இங்கே அனுமதி பெற்று வெளிநாட்டு குடிவகையை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வதில்லை. நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆனால் தங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அரபு நாட்டு தூதரகங்களுடைய பொய்யான பெயரை கொடுத்து அதற்கு அவர்கள் தூதரகங்களுக்கு இறக்குமதி செய்வது போல் இறக்குமதி செய்து அதை விற்பனை செய்கிறார்கள். தங்களுக்கு தெரியுமா இல்லையான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது இந்த விடயம் நடந்த உண்மை. இதுக்குரிய விவரங்களை நீங்கள் தேவைப்பட்ட நான் சமர்ப்பிக்க இருக்கிறேன். எனக்கு இந்த விவரம் தொடர்பாக துறைமுகத்திலிருந்து, கஸ்டம்ஸ் ஆஃபீஸிலிருந்து நான் இந்த படிவங்களை பெற்றிருக்கின்றேன். தங்களுக்கு தெரியுமோ தெரியாது எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையில் அரபு நாடுகளுடைய தூதரகங்கள் வெளிநாட்டு சாராயம் கொண்டு வருவதற்கு அனுமதி எடுப்பதில்லை, அவர்கள் கொண்டு வருவதும் இல்லை. ஆனால் அவர்களுடைய பெயர்களில் தங்களுடைய அமைச்சின் கீழ் இருக்கின்ற இந்த STC என்ற நிறுவனம், அதனுடைய தவிசாளர் இந்த வெளிநாட்டு சாராயங்களை கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது. அதை தங்களுடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கௌரவ அமைச்சரவர்களே,
கௌரவ சார்ல்ஸ் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் சதோச மூன்று விஷயங்கள் சொன்னீர்கள். அதிலே ஒன்று தான் சதோச மீது நம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் அரிசியை வாங்க வருகிறார்கள் இல்லைன்னு. இது அப்பட்டமான பொய். ஏனென்றால் நான் இந்த சதோசையை பொறுப்பெடுக்கின்ற பொழுது 1.5 பில்லியன் தான் வியாபாரமாக மாதத்துக்கு இருந்தது. இன்று நான் மிகவும் சந்தோஷத்தோடு கூற முடியும், 3 பில்லியனாக சதோசவுடைய வியாபாரம் வளர்ந்திருக்கிறது. 2 மடங்கு, அதாவது 100% அதனுடைய வியாபாரம் அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சதோச நிறுவனம் நான் பொறுப்பெடுக்கின்ற பொழுது 180 மில்லியன் அதாவது நேரடியாக நஷ்டம் ஈட்டி கொண்டிருந்தது. இன்னொரு 180 மில்லியன் மறைமுகமாக நஷ்டம் ஈட்டி கொண்டு 300 மில்லியன் மாதம் நஷ்டத்திலே இயங்கிய நிறுவனத்தை இந்த 2.5 வருட காலத்திலே முழு நஷ்டமும் இல்லாமல் லாபத்தை ஈட்டுகின்ற நிறுவனமாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம் இந்த 2.5 வருட இந்த ஆட்சியிலே. எனக்கு பொறுப்பு தந்த பிறகு அதனால் சதோசையின் மீது நம்பிக்கையில் என்ற ஒரு அரசாங்க நிறுவனத்தை, மக்களுக்கு சேவை செய்கின்ற நிறுவனத்தை நீங்கள் தயவு செய்து சொல்வது நியாயம் அல்ல. அதை நீங்கள் வாபஸ் வாங்க வேண்டும். அல்ல, அது நியாயமான
சதோச. அடுத்ததாக அந்த நிர்வாகத்தை நீங்கள் சரியாக வழிநடத்தல என்றதை தான் நான் சொல்றேன். உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் சரியான முறையில் வழிநடத்தல.
சரியாக வழிநடாத்துவதனால் தான் சகோதரர் சார்ல்ஸ் அவர்களே, 1.5 பில்லியனாக இருந்த வருமானம் வியாபாரம் 3 பில்லியனாக சதோசையில் அதிகரித்திருக்கிறது. 30 கோடி ரூபாய் நஷ்டம் ஈட்டி கொண்டிருந்த நிறுவனம் மாதாந்தம் இன்று லாபம் ஈட்டுகின்ற நிறுவனமாக மாற்றியிருக்கிறோம். அடுத்தவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்கின்ற பொழுது நீங்கள் கண்டுகொள்ளலாம். அடுத்ததாக இன்னொன்று சொன்னீர்கள், கோப் அறிக்கையிலே பல பில்லியன்கள் நஷ்டம் ஏற்பட்டதாக. அந்த செய்தியை சில ஊடகங்களிலே நானும் பார்த்தேன், ஆனால் அதிலே நிறைய பொய் இருக்கிறது.
என்றாலும் கௌரவ அமைச்சரவர்களே,
கடந்த காலத்திலே நடந்த அந்த இறக்குமதி, நான் இந்த அமைச்சை பொறுப்பெடுப்பதற்கு முன்னர் டெண்டர் கோல் பண்ணப்பட்டு அதற்குரிய எல்சி ஓபன் பண்ணப்பட்டு அதற்கான அத்தனை
அறிக்கையினுடைய தரவுகள் நீங்க கோப் குழுவ பொய் என்று சொல்றீங்களா?
புரிஞ்ச பிறகு பாருங்க என்ன சொல்றேன். அதாவது நான் இந்த அமைச்சை பொறுப்பெடுப்பதற்கு முன்னர் 2014 அமைச்சரவை அனுமதியோடு 2,50,000 மேற்பட்ட மெட்ரிக் டன் அரிசி, இதே போல் ஒரு வெள்ளம் அல்லது அரிசியுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டதனால் முன்னாள் அமைச்சர் அதை இறக்குமதி செய்திருக்கிறார். எனவே அது சம்பந்தமாக பலர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமான விசாரணைகள், பல விசாரணைகள் சிஐடியிலே, எஃப்சிஐடியிலே, ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே, பிரைபரியிலே, அங்கே இங்கே செய்கிறார்கள். எனவே அமைச்சர் என்ற வகையிலே அந்த விசாரணைக்கு என்னுடைய சதோச சபாபதி அதாவது தலைவர் தொடக்கம் இருக்கின்ற அத்தனை அதிகாரிகளும் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விசாரணையுடைய முடிவு வருகின்ற பொழுது யாராவது தவறு செய்திருந்தால் அதுக்குரிய தண்டனை வழங்கப்படும்.
இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லலை. நான் சொன்னது என்னென்றால், கோப் குழுவின் அறிக்கை தங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டும் ஏன் இன்னும் காலதாமதம் எடுக்கிறீங்களா நான் கேட்டது. நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைத்தபடியே தான் கோப் குழுக்கு அறிக்கை வந்திருக்கு.
உரிய தரவுகளை எங்களுடைய அமைச்சுடைய ஆடிட்டர் அதாவது இன்டர்னல் ஆடிட் தான் அதுக்குரிய தரவுகளை வழங்கியிருக்கிறோம். நாங்கள் தான் அந்த தரவுகளை கொடுத்திருக்கிறோம்.
தரவுகளை வழங்கி கோப் குழுவால் பிழைகள் நடந்ததை சுட்டிக்காட்டி இதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி தங்களுடைய அமைச்சுக்கு அனுப்பப்பட்டும் அமைச்சர் என்ற வகையில் நீங்கள் அந்த கோப் குழுவின் நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யவில்லை.
கோப்குழுவில் நடவடிக்கை எங்கள்கிட்ட எடுக்க சொல்லி அவ்வாறான ஒரு கடிதங்கள் எங்களுக்கு வரவில்லை. அது சம்பந்தமான விவரங்கள் வந்திருக்கிறது. அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட தரவுகள் உண்மையிலே நான் வேணுமென்றால் உங்களுக்கு சொல்லலாம். அதிலே சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையான விஷயப்படி இந்த பொருட்கள் அன்று 2014 நான் பொறுப்பெடுப்பதற்கு முன்னர் இறக்குமதி செய்யப்பட்டதற்காக எல்சி ஓபன் பண்ணப்பட்டது. அது சம்பந்தமான விசாரணைகள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற, இன்னும் விசாரணை முடியவில்லை. எனவே அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது.
இல்லை இல்லை, விசாரணை
சொன்னீர்கள் எஸ்டிசி சம்பந்தமாக, அது சம்பந்தமாக அதாவது இங்கே பாராட்டிலே பேச முடியாதவர்கள்தான் அதிகாரிகள். எனவே அவர்கள் மீது குற்றச்சாட்டுக்களை வைக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் அதை நேரடியாக அல்லது நீங்கள்
தரவுகள் இல்லாமல் நான் கதைக்கு
அவர்கள் நடந்திருந்தால் நிச்சயமாக நான் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
தரவுகள் இருக்கு. கௌரவ அமைச்சர் மட்ட வினாடி துணகத்திர மட்ட அமத்துமா உடக்கிலா மகை டைமிக்கு கத்தாக்குற மட்ட டைமேக்கே ஓனி மகே டைமேக்கே ஓனி மட்டே
Yeah. No, no, that is not a point of order, no. Okay, go ahead.
And this member, every time he criticizes the minister,
yeah.
Wrongly he said that Satosa is not running at the profit. I strongly object to that.
No, okay, Honorable Charles, you speak. You have 1 minute, two, maximum 2 minutes to go. Go ahead.
Nandri Kaurav Pradit Sabana Vargale. என்னுடைய நேரங்கள் பலவற்றை அமைச்சர் எடுத்து விட்டார். நீங்க பேச விடுறீங்களா இல்லையா? நீங்க பேச போறீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் பதில் சொன்னவர்.
You continue your speech.
நான் மட்ட கதாகடமே அது டிஸ்டர்ப பண்ணுவான்.
Let him talk the truth.
No, let him, he's on toes. So let him speak. ඇමතුතුමාගේ කම ඇමතුමා උත්තර දෙයි.
මෙයා ප්‍රයිම මිනිස්ටර් වගේ. එයාගේ ඇමතුමා වගේ මෙයා කතා කරන්නේ.
He's trying.
නන්රි ප්‍රති සභාන අවර්ගලේ ගෞරව கிராம அபிவிருத்தி அமைச்சர் அவர்களே, தாங்கள் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது பல விடயங்கள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள். வடக்கில் பல அபிவிருத்தி முயற்சிகள் இந்த 2017 எடுக்கப்படும் என்று. ஆனால் வடக்கில் தங்களுடைய அமைச்சு சார்ந்த பல விடயங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. குறிப்பாக நெற்களஞ்சிய சாலைகள், அடுத்ததாக கிராமத்தில் இருக்கின்ற கால்நடைகள் நீங்கள் வழங்குவதாக வடக்கிற்கு விசேடமாக 2-3 குழுக்களை அமைத்து கால்நடைகள் வழங்குவதாக நீங்கள் கடந்த வருட வரவு செலவு திட்டத்தின் போது உறுதியளித்திருந்தீர்கள். ஆனால் 2017 நீங்கள் வடக்கிற்கு, குறிப்பாக வன்னி பிரதேசத்திற்கு என்ன கால்நடைகளை வழங்கியிருக்கிறீர்கள்? 2017 தங்களுடைய களஞ்சிய சாலைகள் தொடர்பாக பல குறைபாடுகளை நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதற்கு என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை நான் தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விடயங்கள்
Time is up. You have to stop this.
Okay,
thank you. No, he can't speak now. Your time is over. He will answer subsequently.
Okay.
Oh, Gaurav Amatuma, you vinadiyakin therum kala dil inda
gana. Vinadiyak.
Oh, katha gana.
කරුව එතුමා පොඩි චෝදනාවක් කරා උතුරට අපි මොනවත් කරේ නැහැ කියන එකත් එකක් තමයි. අපිට පුළුවන්කම ලැබුණා අතිගරු ජනාධිපතිතුමාව ගෙනහිල්ලා කිල්නොච්චි ආර්ථික මධ්‍යස්ථානේ විවෘත කරලා ඒක ජනතා අයිතියට පත් කරලා දෙන්න. ඒ වගේම කිලිනොච්චියේ අපි පසු පරේෂණ මධ්‍යස්ථානේ විවෘත කරා. ඒ වගේම ගරු කතානායකතුමනි, නියෝජක කතානායකතුමනි, අපි මුරුංගන් වියලේ මණ්ඩලයේ අලුත් ගොඩනැගිල්ල දැන් වැඩ ආරම්භ කරලා නිම කරගෙන යනවා. මම තමුන්නාන්සර කියන්න කැමති උතුරේ ජනතාව වෙනුවෙන් අපි ඕමන්තේට ආර්ථික මධ්‍යස්ථානයක් හදන්න බිම් කැබැල්ල ඉල්ලනකොට තමුන්නාන්සලගේ පළස් ස්වභාවයෙන් ඒ සඳහා අනුමැතිය නැති වෙච්ච නිසා ඒ සඳහා තාණ්ඩි කුලම් වලට අපිට ඒ අවස්ථාව ලබා දීමට නොහැකි වුණා.
හොඳයි.
ඒ නිසා මම ඔබතුමාට කියන්න කැමති, මං හිතන ඔබතුමාලා වගේම පළස් ස්වභාවයේ සහයෝගය තියෙනවා නම් අපිට තව විශාල වැඩ කොටසක් කරන්න පුළුවන්. තව අපි පසු වෛද්‍ය කාර්යාල කීපයක් උතුරේ හදලා තියෙනවා. ඒ වෙනුවෙනුත් මිලියන 5කට වැඩි වියදම් කරලා තියෙනවා. එකක් තමයි අභිජනන ගොවිපළවල් සඳහා මිලියන 20ක් වියදම් කරලා තියෙනවා. ඒ වගේම මන්නාරම ඊට පස්සේ වවුනියාව පසු වෛද්‍ය කාර්යාල මේ සියල්ලම
හදන්න අපි උදව් වෙන කළා. ගරු දිලිප් විදාරච්චිමැතුමා
නියෝජ කතානායකතුමනි, අද රාජ්‍ය ව්‍යවසාය සංවර්ධන සහ වෙළඳ සහ අනිකුත් අමාත්‍යාංශ යටතේ අපේ බැයිසිර්ස යටතේ අපේ රක්ෂණ සමාගමෙන් අපේ දීවර කාර්මිකයන්ට වෙන අසාධාරණයක් ගැන වචන සල්පයක් කතා කිරීමට මට අවස්ථාව ලැබීම ගැන මම බෙහෙවින්ම සතුටු වෙනවා. ඇත්තෙන්ම මෙවර පරිසර හිතකාමී නිල් ආර්ථිකය මූලික කරගත් ජනතා හිතවාදී අයවැයක් ඉදිරිපත් කිරීම ගැන අපි මුදල් අමැතිතුමාටත් ගරු අගමැතිතුමාටත් අපේ ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා. කාල වේලාව හැටියට වැඩි කාල කතා කරන වෙලාවක් නෑ. නමුත් අපි අද මේ දීවර කර්මාන්තය කරන බෞද්ධින යාත්‍රා හිමිනුත් එක් දින යාත්‍රා හිමිනුත් සුළු බෝට්ටු හිමියන් 5000ක් පමණ අපේ ශ්‍රී ලංකා රක්ෂණ සමාගමේ රක්ෂණය කරලා තියෙනවා. ඒ විතරක් නෙවෙයි ඒ ව්‍යාපාර කරන ව්‍යාපාරිකයන්ගේ යාන වාහන, ගෙවල් දොරවල්, ව්‍යාපාරික ස්ථාන ඒ සියල්ලම රක්ෂණය කරලා තියෙනවා. නමුත් රක්ෂණ සමාගමෙන් ඒ බහුදින යාත්‍රා හිමියන්ගේ ඒ රක්ෂණය ගෙවීම පැහැර අරිනවා. ඒ නිසාද දීවර කර්මාන්තය කරන දීවර කාර්මිකයෝ සහ ව්‍යාපාරිකයෝ මේ ගැන රක්ෂණ කිරීමේ නතර කිරීමටත් සාකච්ඡා වෙමින් පවතිනවා. එදා ඉන්සක් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි කියන්න කනගාටුයි මෙවැනි ජීවිත අවදානම් නොතකා අපේ දීවර කාර්මිකයා මේ දීවර කර්මාන්තය කරන්නේ. ඒ දීවර කර්මාන්තය කරන දීවර කාර්මිකයාගේ ඇත්තෙච්ච ඉරණම අපේ ගරු කබිර රසිං ඇමතුමාට මම ඉදිරිපත් කරා, අපේ රාජ්‍ය ඇමතුමාට මම ඉදිරිපත් කරා. මේ බහුදින යාත්‍රා හිමියන් විශාල ප්‍රමාණයකට අද ඒ වන්දි මුදල් රක්ෂණය කර වන්දි මුදල් ගෙවන්නේ නැහැ. ඒව නතර කරලා තියෙනවා. ඉතින් ඒක කිසිම හේතුවක් නැහැ. අපේ වර්ෂයකට රුපියල් ලක්ෂ 200ක් පමණ මේ රක්ෂණ සමාගමට අපේ දීවර කාර්මිකයෝ ගෙවනවා. වර්ෂයකට රුපියල් ලක්ෂ 20ක් යන්නේ නැහැ ඒ කාර්මිකයන්ට වන්දි ගෙවන්න. අන්න එවැනි තත්ත්වයකට අද මේ දීවර කාර්මිකයෝ උදා වෙලා තියෙනවා. ඒ නිසා මම අපේ ආණ්ඩු හිටියත් මම මේ වැරද්ද ගැන මම අපේ අමතුරු දෙපළට මම ඉදිරිපත් කරා. එතුමාල් දෙපළ මේ ගැන අවධානය යොමු කරයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ මුහුදු රක්ෂණ දෙපාර්තමේන්තුවේ ජ්‍යෙෂ්ඨ කළමනාකාර නදීකා ගුණවර්ධන මැතිෙන් තමයි මේ කාර්යය ක්‍රියාත්මක කරන්නේ. රක්ෂණ සමාගමක වාහන රක්ෂණ සමාගමක උනොත් නිලධාරීන් දෙන්නෙක් ඉන්නවා. රක්ෂණය කරන්න එක නිලධාරියෙක් ඉන්නවා, රක්ෂණය ගෙවන්න එක නිලධාරියෙක් ඉන්නවා. ඒ වගේම සෑම සමාගමක ඒ නිලධාරි දෙන්නෙක් ඉන්නවා. නමුත් මේ දීවර රක්ෂණ සමාගමේ රක්ෂණය කරන්න ඉන්නෙත් ඒ නිලධාරිතුමිය තමයි, ගෙවන්න ඉන්නෙත් ඒ නිලධාරිතුමයි. මට රක්ෂණ පයිල් 10කට කිට්ටු වෙන්න මට ලැබිලා තියෙනවා. මේ රක්ෂණය ගෙවන්නේ නැතුව නතර කරලා සානුකම්පිත හේතු මත ගෙවනවායි කියලා දැනුම් දීලා තියෙනවා. මේ පළවෙනි එක තමයි RP දිනේෂ් තංගල්ල 2016 11 20 දින බූන්දල රැකියාව යනකොට ගොඩ ගහලා ගල්පරේ ගහලා බෝට්ටු විනාශ වෙලා මිනිස්සු ජීවිත බේරගත්තා. ජීවිත අතරම් බේරගත්තා. ඒකට ගහලා තියෙන්නේ ගල්පරේක හැපි විනාශ විය. නියමුවා සෙනිකව නිඳ යාම නිසා රක්ෂණය දීම ප්‍රතික්ෂේප කරන ලදී. සානුකම්පිතව සලකා බලා සානුකම්පිත පදනම් මත රුපියල් 750,000ක් ගෙවීමට තීරණය කරන ලදී. ඉතින් මේ රක්ෂණය කරන්නේ සානුකම්පිත සලකා බලලා ගෙවන්න දියවරයෝ හිඟන්නවද? දියවරයෝ මේ පිනට ඉල්ලනවද? රක්ෂණය කරලා ඒ රක්ෂණ සමාගමේ සල්ලි ගෙවල වර්ෂයක සල්ලි ගෙවල තියෙනවා නම් ගොඩ දුවන වාහනයක් නිඳ ගිහිලා හැප්පුණා නම් රක්ෂණයෙන් ගෙවනව නම් උඩින් යන ගුවන් යානයක් කඩවැටුණා රක්ෂණයෙන් ගෙවනව නම් කෝච්චි හැපිලා රක්ෂණයෙන් ගෙවනව නම් මිනිස්සු මැර රක්ෂණයෙන් ගෙවනව නම් විලඳ ආයතන ගිනි අරගෙන රක්ෂණයෙන් ගෙවනව නම් මේ බහුදින යාත්‍රා මූදු ගිහිල්ලා විනාශයටපත් වුණාමයි ගෙවන්නේ නැත්තේ. සානුකම්පිත සලකා බලලා අහිංසක ධීරයෝන්ගේ මේ වන්දි රක්ෂණය ගෙවන්නේ නොගියරනේ ඇයි හේතුව කියලා මං අහන්න කැමති ගරු ඇමතුමා. දෙවෙනි එක GA ඉරේසා කුඩාවැල් 2011-24 ලිපි හදා කාලගුණ තත්ත්වයේ පැවති කුණාටුවට අසු වී බෝට්ටුව සම්පූර්ණයෙන් විනාශ විය. කාලිකම්පිට සලකා බලා ඒ ලක්ෂ 750,000 ගෙවීමට තීරණය කරන ලදී. ඇයි මෙහෙම කරන්නේ? මේ දෙවෙනි එක. මේ තුන්වෙනි එක LY මල්ලිකා මහත්මිය 2011-07 ලිපිය හා බැඳේ බෝට්ටු ඉන්දිම ආපදාවක් නුනත් මලල මෝදර ප්‍රදේශයේදී ගොඩගසා පූර්ණ හානි සිදු විය. අදාළ හානිය හේතුවෙන් ස්වභාවික වැයවීම හා සේවීම වේ. කිසිදු රක්ෂණ ඔප්පුවක් මගින් ආවරණය නොවේ. සානකම්පිත සලකා බලා 750,000 ගෙවීමට තීරණය. මේ රක්ෂණ සමාගම ගරු ඇමතුමනි රජයේ ආයතනයක්, රටේ ජනතාවට සහන ලබා දෙන්න ඕන ආයතනයක්. රජයේ ආයතනය දීවර ජන අහිංසක දීවර ජනතාවගෙන් වර්ෂයකට කෝටි 200ක් පමණ ආදායම් ලබාගෙන මේ අහිංසක දීවර කර්මාන්ත කරන දීවරුන්ගේ බෝට්ටු කෝටියක් විතර යන බෝට්ටුවක් මුදේ කුඩු වෙලා විනාශ වුණාම ඒ දරු පවුල අනාථ වෙනවා. ඒ දරු පවුල ජීවත් වෙන විදිහක් නැති වෙනවා. ඉතින් මේ ණයව ගන්න විදිහක් නැති වෙනවා. මේ මිසු ණය අරගෙන මේ බෝට්ටු යාත්‍රා හරි ගස්සන්නේ. ඉතින් ඇයි මෙහෙම මේ මේ විදිහට මේ මේ ගැන නොසලකන බලන්නේ. ඒ වගේම ගරු ඇමතුමනි, ශ්‍රී ලංකා යාත්‍රා විනාශ වීම වන්දි ගෙවීමේදී ක්‍රියාවලිය කුමක්ද කියලා මම අහන්න කැමතියි. මේ
කාලේ නම් අවසන් වෙලා තියෙනවා.
වන්දි ගෙවන ක්‍රියාවලිය කුමක්ද කියලා මම අහන්න කැමතියි. ගරු ඇමතුමනි, ගරු නිවේද කතානායකතුමනි, මේ රක්ෂණ සමාගමේ මේ නිලධාරිතුමිය කරන අසාධාරණ ගැන අපේ දීවරයෝ විටින් විට ඇවිල්ලා අපිට පැමිණිලි කරනවා. මේ රක්ෂණ සමාගම ගෙවන්නේ නැහැ කියනවා. ඇයි මෙහෙම මේ මේ ප්‍රශ්නවලට උත්තර ලබා නොදෙන්නේ? මේ මේ නිලධාරිතුමිය එදා ඉඳලා අවුරුදු ගාණක් තිස්සේ මේ අහිංසක දීවරයෝන්ගේ ප්‍රශ්නවලට ඒ නිසි රක්ෂණ වන්දි මුදල් ලබා දෙන්නේ නැහැ. ඒ නිසා මම යෝජනා කරනවා දීවරයා ගැන දන්න, දීවරයා ගැන අනුකම්පාවක් ඇති වෙන අහිංසක දීවර ජනතාවගේ දුක දන්න නිලධාරිතුමිය පත් කරලා මේ රක්ෂණ සමාගමෙන් අපේ බෞද්ධ අපේ දීවර යාත්‍රා හිමියන්ගේ ඒ දීවරවලට වන්දි ගෙවන එක නිසියාකාරව ලබා දෙන්නේ කියලා මම මේ අවස්ථාවේදී කාරුණික ඉල්ලීමක් කරනවා. ඒ විතරක් නෙවෙයි, මේ ෆයිල් සියල්ලම මම සභාගත කරනවා. ෆයිල් 8ක් තියෙනවා මෙතන ගරු ඇමතුමනි. මේ ෆයිල් 8ේම පවුල් දරු පවුල් අනාථ වෙලා මේ ලක බෝට්ටුව කෝටියක් විතර විනාශ වෙලා නැති වුණාම ඒ දරු පවුලම අනාථයි. ඒ ගෙවල් දොරල් උගස් තියලා ණයතුරස් වෙලා මේ මේ මුදල් ලබාගෙන තමයි මේ දීවර යාත්‍රා හරි ගස්සන්නේ. එතකොට ඇයි එතකොට මේ මේ රක්ෂණ සමාගම රජයේ ආයතනයක් වෙලත් මේව නොගෙවන්නේ? ඇයි මෙහෙම මේ මේ අහිංසක මිනිසුන්ගේ ප්‍රශ්නවලට සානුකම්පිත සලකා බලලා හිඟන්නද දීවරයෝ? දීවරයෝ තමයි මේ රටේ ජාතික ආර්ථික ආර්ථිකය උත්පාදනය කරන ක්‍රියාකාරී නායකයෝ. දීවර කර්මාන්ත කරන මිනිසු මෝඩයෝ නෙවෙයි. දීවර කර්මාන්ත කරන්නේ දීවර කර්මාන්තික කර්මාන්ත කරන මිනිසු වැඩගත් මිනිස්සු. ඒ නිසා මේ කර්මාන්ත කරන දීවරයන්ගේ මේ වන්දි මුදල් ලබා දෙන්නේ කියලා මං කාරුණිකව මං ඉල්ලීමක් කරනවා. මේවා ලබා නොදුන්නොත් රටේ සමස්ත දීවර ජනතාව සමස්ත 10,000ක් විතර බෞද්ධ යාත්‍රා හිමියන්, එක් දින යාත්‍රා හිමියන්, කුඩා බෝට්ටු හිමියන් මහපාරට බැහැලා මේ රක්ෂණ සමාගම විරුද්ධව කටයුතු කරන්න ලෑස්ති වෙනයි කියන එකත් මම මේ අවස්ථාවේදී ප්‍රකාශ කරමින් මට අවස්ථාව ලබා දීම ගැන මගේ ස්තුතිය පුද කරමින් ගරු කබීර සිංහ ඇමතුමාටත් රාජ්‍ය ඇමතුමාටත් මේ ගැන සොයලා බලලා සානුකම්පිතව සලකා බලලා නෙවි අහිංසක දීවරයා වෙනුවෙන් මේ වන්දි මුදල් ලබා දෙන්නේ කියලා මම කාරුණික ඉල්ලා සිටමින් මට මේ අවස්ථාව ලබා දීම ගැන මගේ ස්තුතිය පුද කරමින් මන් නියලෙමි.
කෑගල්ල දිස්ත්‍රික්කයේ මන්ත්‍රීතුමා කනක හේරත් මැතිතුමා ඔබතුමාට විනාඩි 10ක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි ගරු කාර්ක සභා සභාපතිතුමනි. අද අමාත්‍යාංශ ගණනාවක් විවාදයට ගන්න අවස්ථාවේ ව්‍යවසාය සංවර්ධන අමාත්‍යාංශය යටතේ ආයතන රාශියක් තිබුණත් එක ආයතනයක් පිළිබඳව මගේ මේ කෙටි කාලය තුළදී කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. ඉතින් අපේ ගරු අමාත්‍යතුමත් ඉන්න මේ අවස්ථාවේ විශේෂයෙන්ම මේ අද මගේ කෙටි කාලය නිසා මම ඉස්සෙල්ලාම අපේ ගරු අමාත්‍යතුමා දන්නවද නොදන්නවද කියන කාරණය පිළිබඳව එතුමාගෙන් අහන්න තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. පසුගිය කාලවකවානුව තුළ ශ්‍රී ලංකා ගුවන් සමාගමේ ගුවන් යානා නඩත්තු කිරීම සඳහා යුරෝපයෙන් ලබා දුන්න යාසා 145 කියන සහතිකය අපිට මාසයක් පමණ දැන් නැති වෙලා තියෙනවා. ඉතින් ඒ සහතිකය තුළින් අපිට මහිතන්නේ නැතිවීම තුළින් අපිට විශාල පාඩුවක් ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමට සහ ඒ නඩත්තු ආයතනයට ඇති වෙලා තියෙනවා. ඉතින් මේක මහිතන්නේ මේක සමහරක් අයට නම් ඒ තරම් ලොකු දෙයක් නෙමෙයි. මොකද පසුගිය දවස්වල අපි දැක්කා රූපවාහිනියක නාලිකාවක කියනවා, අර CEO විධායක නිලධාරිතුමා කියනවා මේක ඉට්ස් අ ලක්ෂරි කියලා. මේක ලක්ෂරි, මේක ඒ අවශ්‍යතාවයක් නෙමෙයි කියලා. නමුත් මම පැහැදිලි කරන්න ඔබතුමාට බලාපොරොත්තු වෙන්නේ මේ පිළිබඳව හොයලා බලන්න ඔබතුමා දන්නේ නැත්නම් මේ සහතිකය නිසා තමයි මේක තමයි අපිට දකුණු ආසියාවේ ශ්‍රී ලංකාවට පමණයි තිබුණේ. ශ්‍රී ලංකාවට තමයි පළවෙනියටම ලැබුණේ මේ සහතිකය. මම හිතන්නේ 1992 වෙන 2006 වැනි කාලයක. ඉතින් මේ සහතිකය නිසා අපිට පසුගිය වර්ෂ පහ තුලදී ඉන්ඩිගෝ කියන ඉන්දියානු ගුවන් සමාගමේ ගුවන් යානා නඩත්තු කිරීම සඳහා මම හිතන්නේ 200ක පමණ ගුවන් යානා ප්‍රමාණයක් ලැබිලා තියෙනවා. මේ කාලයටත් එන්න තියෙනවා. නමුත් ඒක දැන් නඩත්තු කරන්න හැකියාවක් ලැබිලා නැහැ. ඩොලර් බිලියන ගානක් මේ තුළින් පාඩු වෙලා තියෙනවා මොකද මේ සහතිකය නැති වුණ එක. ඊළඟ කාරණේ තමයි අපේ තියෙන
තුමා ඉඩ දෙනවා නම් මට ඒකට උත්තර දෙන්න පුළුවන්.
දරු අමාත්‍යතුමා
මම විනාඩියක් ගන්නම්. මං හිතන්නේ ඔබතුමා කියපු විදිහට මේක සාමාන්‍ය දෙයක් නෙවෙයි ආසා සහතික ඉතා වැදගත්. මං ඒක පිළිගන්නවා. ඒ වගේම ඒක අවලංගු කරලා නැහැ. දැනට తాවකාලිකව අත්හිටවලා තියෙන මාස 6ක් දීලා තියෙන මාස 6ක් තුල එහි තියෙන අඩුපාඩු කීපයක් නිවැරදි කරගන්න කියලා. විශේෂයෙන්ම හැඟ ඩෝ එකක් තිබුණේ නැහැ වුරුදු 10ක් විතර. ඒ හැඟ ඩෝ එක හදාගන්න ඕනේ රිපයර්ස් එහෙම කරනකොට. ඒ නිසා ඒවා වහම ක්‍රියාත්මක කරන්න කියලා තියෙනවා. මම පිළිගන්නවා මේක අඩුවක් ඇත්තට.
කරුණාකරලා
අඩුවක් ඒක නිවැරදි කරන බව මම ඔබතුමාට සාතික කරනවා.
ඔව් ඒකේ මම ඒකේ තියෙන ෆයින්ඩින්ග්ස් උත් මම දන්නවා. ඒකේ එකක් තමයි ඒ දොර. නමුත් අපි දන්න කාර්යයට ඒ කියන්නේ මමත් වැඩ කරලා තියෙනවා ඉතිහාස ගුවන් සමාගමේ ඒකේ වැඩ කරද්දිත් ඒ මේ නඩත්තු සේවයේ එතනත් එහෙම එකක් තිබුණ නැහැ මේක මම හිතන්නේ මයිනර් ෆයින්ඩින්ග් එකක් වෙන්න පුළුවන් නමුත් ඒ කෙසේ වෙතත් ඒක නැවත ඒක සංවර්ධනය කරනවා නම් හොඳයි නමුත් මම හිතන්නේ දොරක් පමණක් දාලා මදි ඒ සඳහා ඇතුලේ තියෙන වෙන්ටිලේෂන් AC ඒ සියල්ලක් ගැනමත් හිතන්න ඕනේ එතකොට ඩොලර් මිලියනට වඩා වැඩි ප්‍රමාණයක් යන්න හැකියාවක් තියෙනවා ඊළඟ කාරණේ තමයි දැන් මේක නිසා මේ අර තුන්වෙනි පාර්ශවයේ ගුවන් යානා පමණක් නෙමෙයි අපේ රටේ තියෙන ගුවන් යානාවත් අර සී චෙක් කියන එක කරන්න බැරි වෙලා තියෙනවා ඒක වෙනත් රටකට ගෙනහිල්ලා ඒකවත් මම හිතන්නේ ඩොලර් මිලියන ගාණක් පාඩු වෙන තත්වයකට පත් වෙලා තියෙනවා ඒ වගේම තමයි අර ලයින් මේන්ටේනන්ස් එකේ තියෙන වෙනත් රටවල බ්‍රිටිෂ් එයාවේස් වෙන්න පුළුවන් යුරෝපයේ ඉඳලා එන ගුවන් යානාවලත් මේ තුලින් අපිට නඩත්තු කරන්න හැකියාවක් නැහැ ඒකෙන් එන විනිමයත් ඒකෙන් එන මුදල් ප්‍රමාණයක් නැති වෙනවා. ඉතින් මේක තමයි මම කෙටියෙන්ම මේ පිළිබඳව කියන්න බලාපොරොත්තු වෙන්නේ. ඊළඟ කාරණේ තමයි මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම පිළිබඳව නොයෙකුත් කටකතා පසුගිය ආණ්ඩුවේ කර්මනාකාරීත්වය පිළිබඳව කටකතා තියෙනවා. නමුත් ඇත්ත කාරණේ තමයි එමිරේට්ස් ගුවන් සමාගම ලාභ පෙන්නපු ආකාරය පිළිබඳව නොයෙකුත් ගැටලු තියෙනවා. එක අතකින් 2001 දී අපිට තිබ්බ අපිටම අත්ත තිබුණ ගුවන් යානා විකුණලා නැවතත් ඒවම රිලීස් කරා ඒ තුළින් ඒ ලාභය වැඩි කරගෙන තියෙනවා ඊළඟට 2002 දී අර ගුවන් යානා දෙකක් අර කොටි ප්‍රහාරයෙන් පිච්චුණා ඒකේ ලැබුණු ඉන්ෂුරන්ස් එකෙන් ඒ ලැබුණු ඉන්ෂුරන්ස් එකත් ලාභයට දාලා ඒකත් පෙන්නලා තියෙනවා ඉතින් ඒ නිසා
ඔබතුමා එහෙම කියන එක වැදගත් මම ඒක හොයා බලන්නම් නමුත් මතක තියාගන්න මේ වෙලාවේ ඔබතුමන්ලගේ ආණ්ඩුවක් තිබුණා ඔයාලගේ අධ්‍යක්ෂක මණ්ඩලයක් තිබුණේ එහෙනම් ඒගොල්ලෝ ඒ විදිහට වැරදි විදිහට ලාභයක් පෙන්නලා තිබ්බනම් ඒ අධ්‍යක්ෂක මණ්ඩලයට මැදිහත් වෙන්න තිබ්බා. ඒ වෙනකොට ඒක පාර්ලිමේන්තුවට ඒක ඉතා වැදගත්. එහෙමනම් අපි ඒක ගැන හොයා බලන්නම්.
ගරු අමාත්‍යතුමනි ඒ පමණක් නෙමෙයි මේක ඒ කාලේ මම හිතන්නේ ඔබතුමන්ලගේ ආණ්ඩුවක් තිබුණේ. නමුත් ඒ ආණ්ඩුව කෙසේ තිබුණත් 2001 සහ 2002
අටේ තමයි
2002 පසුව තමයි මුදල් ලැබුණේ 2003 කියමුකෝ.
ඔව්. එතකොට 2008 වෙනකන්
පොඩි වෙලාවයි තියෙන්නේ මේ පිළිබඳව හොයලා බලන්න ඒ පමණක් නෙමෙයි තවත් සමාගමක් මේකේ කොටස් තිබුණු සමාගමකුත් විකුණුවාම ඒකේ මුදලුත් දාගත්තා ලාභය හැටියට ඊළඟ කාරණේ තමයි මේ කාල වකවානුව තුලදී ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ ගුවන් යානා 1993 සිට ආරම්භුනේ නව ගුවන් යානා ගෙනෙන්න අවසාන කාලේ තිබෙ අවුරුදු 12ක් පමණ කාලය ගිහිල්ලා මේ නඩත්තු වලට විශාල ප්‍රමාණයක් මුදල් ගියා. ඉතින් 2008 2008 න් පසුව අලාභයක් පෙන්නුම් කරනවා. ඒක ඇත්ත වශයෙන්ම ඔව්. ඒක එක කාරණයක් තියෙනවා. ඊළඟට අනිත් පැත්තෙන් බැලුවාම 2009 විතර වෙද්දි තෙල් වල මිල ගණන් ඉහළ ගිහිල්ලා තිබ්බා. ඉතින් එවැනි ගැටලු නිසා සමහරක් වෙලාවට ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ ඒ කාලේ අලාභයක් තියෙන්න ඇති. ඒ කෙසේ නමුත් 2012 දී මම හිතන්නේ ඔබතුමන්ලත් සම්බන්ධ වුණා මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරා උපදේශක කාර්යක සභාවට ඉදිරිපත් කරා පස් අවුරුදු සැලැස්මක්. මම හිතන්නේ ඉතාමත් හොඳ පස් අවුරුදු සැලැස්මක් තමයි එදා ඉදිරිපත් කරේ. ඒ පස් අවුරුදු සැලැස්ම තුලින් බලාපොරොත්තු වුණේ එක අවුරුද්දකට මිලියන 280ක් දෙවැනි අවුරුද්ද 140ක් සහ තුන්වෙනි අවුරුද්දේ මිලියන 80 ගානේ ඒ සඳහා මුදල් වෙන් කරලා පස් අවුරුද්දක් තුලදී 2018 වෙනකොට මේකේ ලාභය සහ අලාභය එක හා සමාන එහෙම නැත්නම් බ්‍රේක් ඊවන් කරන්න තමයි කටයුතු කරලා තිබුණේ. ඉතින් ඒ කෙසේ වෙතත් ඒ වැඩසටහන ක්‍රියාත්මක කරගෙන යද්දී ඒ සඳහා අවශ්‍යතාවය තිබුණේ අපිට අවශ්‍යව තිබුණ මේ පරණ තියෙන ගුවන් යානා සියල්ලක් වෙන් කරලා නව ගුවන් යානා මේ බලඇණියට ලබා ගන්න අවශ්‍යතාවයක් තිබුණා. ඒ සඳහා ක්‍රියාත්මක වුණාම තමයි විශේෂයෙන්ම අර A350 ගුවන් යානයක් ලබා ගන්න කටයුතු කරේ. මොකද අපේ තිබුණ ගුවන් යානය ලොง රේන්ජ් එහෙම නැත්නම් දුර ගමනාන්තයේ තිබ්බේ 340 කියන ගුවන් යානේ. ඒ කාලේ වෙනකොට ඒක ඉතාමත් පැරණි ගුවන් යානයක් හැටියට තිබ්බේ. ඉතින් ඒකට තිබ්බ අනිත් ගුවන් යානේ තමයි ඒ 350 ගුවන් යානය. ඉතින් මේවැනි ගුවන් යාන අරගෙන එදා පස් අවුරුදු සැලැස්මෙන් බලාපොරොත්තු වුණේ අර දීර්ඝ ගමනාන්තයක්. ඒ කියන්නේ යුරෝපය, ඒ වගේම මෙල්බන්, ඒ වගේම ඇමරිකාව වැනි ගමනාන්තයන් වෙනුවෙන් තමයි ඒ සැලැස්ම ක්‍රියාත්මක වුණේ. නමුත් රජය වෙනස් වීමත් සමග ඒ සැලැස්ම වෙනස් වෙලා මේ කලාපයට පමණක් සීමා වෙන්න මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම කටයුතු කරන්න තමයි මේ නව සැලැස්ම ඉදිරිපත් වෙලා තියෙන්නේ. ඉතින් බලාගෙන යද්දි මම හිතන්නේ නොයෙකුත් කතන්දර තියෙන ඔබතුමාටත් මම හිතන්නේ සමහරක් වෙලාවට කොලේ වහලි වෙලා මේකේ ලොකු ඩීල් එකක් ගියා කියලා කියනවා. ඉතින් කෙසේ වෙතත් මේ ගුවන් යාන 350 එක නැතිවීම තුලින් අද ලොකු ගැටලුවක් ඇති වෙලා තියෙනවා. එමත් නැත්නම් මේ කලාපයට අද තියෙන මේ ගුවන් යානා වලින් ඒ 330 ගුවන් යානා වලින් සමහරක් වෙලාවට ගරු ඇමතුමනි ඉන්දියාවට ගිහිල්ලා විනාඩි 45කට විනාඩි 25කට ෆ්ලයිට් එකක් ගිහිල්ලා අනිත් පැත්තට එනකොට ඒකේ තියෙන නඩත්තුව සඳහා යන්න තියෙන මුදල් ප්‍රමාණය වැඩි. මොකද සමහරක් වෙලාවට ඒක පැය ගානකට නැමේ නඩත්තු කරන්නේ සයිකල්. ඒක තනක ගිහිල්ලා නවත්තලා අනිත් තැනකදී ඒකේ මුදල් ප්‍රමාණය වැඩි වෙලා තියෙනවා. ඒ නිසා අර මේ
නව
අධ්‍යක්ෂ මණ්ඩලය මගින් මේ පසුගිය සැලැස්ම පසුගිය වර්ෂ පහේ සැලැස්ම බැලිබඳිව සැලකිලිමත් නොවී තමයි කටයුතු කරලා තියෙන්නේ. ඒක නිසා තමයි අද ලොකු අපහසුතාවයකට ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම පත් වෙලා තියෙන්නේ. ඊළඟට මම බැලුවා ඇයි මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම මේ ලාභ මේ කාල වකවානුව තුලදී ලාභ ලබන්නේ නැත්තේ මොකද කියලා. ලාභ ලබන්නේ නැහැ. ඒ ලාභ ලබන්නේ නැති එක හේතුවක් තමයි මේ හරි පැහැදිලි දරු
වේලාව නම් අවසන් මේකනේ.
තව විනාඩි 3ක් අපේ දුලිප් විජේසේකර මන්තුමාගෙන් ලබා ගන්නවා. ඊළඟට ඊළඟ කාරණේ තමයි ගරු අමාත්‍යතුමා
දුලිප් විජේසේකර මැතිතුමා කන අපේ අරොන්දි කැමතිතුමාට තමයි.
ඒ විනාඩි 5ක් දීලා තියෙන මට විනාඩි 3ක්.
හදයි.
මගේ විනාඩි තාම 9යි ගිහිල්ලා තියෙන්නේ. ගරු අමාත්‍යතුමනේ දැන් පසුගිය කාලයේ දිහා බැලුවාම අර බන්දුල ගුණවර්ධන මැතිතුමා කියනවා වගේ අර තෙල් මිල තෙල් වලින් අපේ රටට ලබා ගන්න බැරිුණු ලාභය පිචිලා ගියා වගේ අපි මේ ගුවන් යානාවල වැඩියෙන්ම වියදම යන්නේ 60ක් 70ක් වියදම යන්නේ මේ තෙල් මිල. ඉතින් තෙල් මිල දිහා බැලුවාම 2013-14 මිලියන 59,947ක් ගිහිල්ලා තියෙනවා. නමුත් 2015-16 කාලයේදී මිලියන 33,000ක් තමයි ගිහිලා තියෙන්නේ. ඒ තුලම 20,000ක මිලියන 20,000ක ලාභයක් ලබා ගන්න හැකියාව තිබුණා. නමුත් 2015ේදී අලාභය තියෙනවා මිලියන 16,000 ගණක්. ඒ නිසා ඒක ලොකු ගැටලුවක් මේ තෙල් වලින් ලබාගත් ලාභයට මොකදුනේ කියන එකත් මම හිතන්නේ ඔබතුමා සොයලා බලන්න පුළුවන් එකත් ඉතාමත් වැදගත් කියන එක මේ අවස්ථාවේ ප්‍රකාශ කරන්න කැමතියි. ඉතින් විශේෂයෙන්ම කියන්න ඕනේ කාරණා රාශියක් තිබුණත් විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම අපේ අනන්‍යතාවයේ අපේ රාජ්‍ය අමතුමත් කියපු ආකාරයට අනන්‍යතාවයේ වෙනුවෙන් අපිට අවශ්‍යතාවයක් තියෙනවා. ඉතින් මේ ගුවන් සමාගම තුල ඉන්න නිලධාරීන් විශේෂයෙන්ම විධායක නිලධාරියා ඇතුළු සියලුම දෙනා අද වෙනකොට ඒක සාර්ථක කරගන්න බැරි වෙලා තියෙනවා. මේක තවමත් ෆේල්. මේ අවුරුදු 3ක් ඇතුළත තවමත් ෆේල් ඒක කරගන්න බැරි වෙලා තියෙනවා. ඒ නිසා මේ විධායක නිලධාරී ඇතුළු ඒ සියලුම ඉහළ නිලධාරීන්ව මම හිතන්නේ ඔබතුමාට පුළුවන් නම් හැකිනම් අයින් කරලා හොඳ නිලධාරීන් වට්ටම ගෙනල්ලා මේ තියෙන මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගම නැවතත් ඉදිරියට ගෙන යන්න කටයුතු කරයි කියන බලාපොරොත්තුව තියෙනවා. මොකද හැම තැනකදීම පසුගිය කාලයේ කිව්වා වගේ අර හැමදේකම දූෂණයක් තියෙනවා කියලා කිව්වා වගේ දැන් ඊට වඩා වැඩි දූෂණයක් මේකේ පෙන්වුම් කරලා තියෙනවා. ඒක තමයි මේකේ ලාභයක් ලබා ගන්න බැරි වෙලා තියෙන්නේ. ඒ නිසා ඒ පිළිබඳව හොයලා බලන්න බැලුවොත් සමහරක් වෙලාවට සමහරක් තැන්වලට යනවා මාලදිවයිනේ අර ගාන් කියන ඒ අයිලන්ඩ් එකට යනවා. ඒකට ක්‍රූ එක යනවා 7 දෙනෙක් නැත්නම් 9 දෙනෙක් පැසෙන්ජර්ස්ලා ඉන්නේ 4 දෙනයි. ඉතින් මේක තමයි ඇත්ත తත්වය. ලෝකේ තියෙන එකම ජාත්‍යන්තර ගුවන් යානය තමයි ඒ අයිලන්ඩ් එකට යන්නේ. මම හිතන්නේ මේක හොයලා බලන්න ඕනේ. සමහරක් අයගේ සමහරක් ඩීල් වලට යන්න පුළුවන්. ඒ නිසා ඒ පිළිබඳවත් හොයලා බලන්න කියලා අපි ඉල්ලීම කරනවා. ඒ වගේම තමයි අනිත් කාරණේ අපිට ලොකු පාඩුවක් වෙලා තියෙනවා. මේ පසුගිය දවස්වල ඒ 330 වර්ගයේ ගුවන් යානයක් අපේ තිබ ගුවන් යානයක් අපි නැවතත් ලීස් කරලා තියෙනවා PIA පකිස්තාන් ඉන්ටර්නැෂනල් එයාලයින් එකට. ඉතින් ඒ තුලින් අවුරුද්දක කාලයක් තුලදී අපිට සත පහක්වත් ගෙවලා නැහැ. මම හිතන්නේ අතිගාරම් මුදල ගෙවලා තියෙනවා. නමුත් සත පහක්වත් ගෙවලා නැහැ. ඉතින් මේ ආකාරයෙන් මේ ආකාරයෙන් බලද්දී මම හිතන්නේ සෑම සියලු අංශයක් තුලම මේ නිලධාරීන්ගේ තියෙන මේ දූෂණ නිසා තමයි මේක දිනෙන් දින තව තවත් මේ අලාභයක් බවට පත් වෙන්නේ නිසා ඔබතුමාගේ වගකීම විශේෂයෙන්ම මේ පිළිබඳව හොයලා බලලා කටයුතු කරන්න මේ ඉන්න නිලධාරීන්ව අයින් කරන්න අර ඉස්සර සහෝදර සමාගම කියන එක දැන් කියන්න තියෙන්නේ මිත්‍රත්ව සමාගම වෙන්න ඇති ඔබතුමාටත් සමහරක් වෙලාට මට හිතනවා හැංගෙනවා කන්ට්‍රෝල් නැතු වෙන්න පුළුවන් මේගොල්ලන්ට අත්‍යවශ්‍ය විදිහට ඒගොල්ලන්ගේ අවශ්‍යතාවයන් ඉෂ්ට කරගන්න ආකාරයට කටයුතු කරනවා ඉතින් ඒ නිසා අපි මේ විශේෂයෙන්ම මේ ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ අපේ ලාභ ලබාගත් එකක් තමයි කේටරින් සර්විස් එක ඒ වගේම නඩත්තු සේවාව. ඉතින් අර අලාභ ලැබුවා වගේම දැන් අද වෙනකොට නැවතත් අර ශ්‍රී ලංකන් ගුවන් සමාගමේ ඇතුලේ තියෙන නඩත්තු සේවයෙන් උත් අලාභයක් ඇති වුණොත් මේක මම හිතන්නේ මේක විකුණන්න නැමේ මේක වහලා දාන්න තමයි සිදු වෙන්නේ නිසා ඔබතුමා මේ පිළිබඳව හොයලා බලලා මේක විකුණන්න නැමේ මේ රටේ ඉන්න දේශීය අපේ ව්‍යාපාරිකයක් සමග සම්බන්ධ වෙලා කටයුතු කරන්න පුළුවන් නම් ඒ එවැනි ආකාරයෙන් මේ ගුවන් සමාගම ගොඩ දාන්න ඔබතුමාට කටයුතු කරන්න පුළුවන් නම් ඒක ඉතාමත් වැදගත් කියන එක මේ අවස්ථාවේ මතක් කරමින් අවස්ථාව ලබා දීලිම පිළිබඳව ස්තුතිවන්ත වෙමින් මන් නිහඬව බොහොම ස්තුතියි.
ගරු සන්දිත් මන්තුමාට විනාඩි 8ක් කාලය වෙන් කරත් විනාඩි 5යි ඉතුරු ඔබතුමා දිවහරෙන් පස්සේ කතා කරොත් විනාඩි 8ම දෙන්න පුළුවන් නැත්නම් අපිට තියෙන්නේ එකේ තුරත් මෙතුමාට කතා කරමු. විනාඩි 5 ඉවර කරනවා නම් දැන් පුළුවන් නැත්නම්
විනාඩි 8ක්
එනම් දිවහරේ පස්සේ කරා.
හරි
හොඳයි. So we call upon honorable
Thurai Ratnasingam.
சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே நன்றி. கைத்தொழில் மற்றும் வாணிப அலுவல்கள் கிராமிய பொருளாதார அலுவல்கள் அமைச்சு அரச தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சு ஆகிய மூன்று அமைச்சுகளிலும் இன்று நடைபெறுகின்ற குழுநிலை விவாதத்திலே கலந்து ஒரு சில வார்த்தைகளை பேசுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறுகின்றேன். இந்த மூன்று அமைச்சுகளை பொறுத்தளவிலேயும் மூன்று அமைச்சர்களும் மிகவும் இளமையானவர்கள், செயல்திறனோடு செயல்படக்கூடியவர்கள். அதேபோன்று பிரதி அமைச்சர்களும் அமைச்சர் செயலாளர் ஏனைய அலுவலர்களும் செயல்திறனோடு செயல்படுகிறார்கள். இதற்காக முதற்கண் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அமைச்சரை பொறுத்தளவிலே கைத்தொழில் மற்றும் வாணிப அமைச்சர் பொறுத்தளவிலே பல சேவைகள் நடைபெற்றாலும் இன்னும் பல சேவைகளை காத்திரமாக செய்ய வேண்டிய பொறுப்பு அமைச்சரிடத்தில் இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கிராமிய பொருளாதார அலுவலர்கள் கைத்தொழில் மற்றும் வாணிப தொழில் அமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவருடைய நீண்டகால நண்பன், இளைஞன், ஒரு பொறியியலாளர். அவரிடத்திலே ஒரு பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே புல்மூட்டை மண்வள கூட்டு ஸ்தாபனம் அதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த கனிப்பொருள் என்னுடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய வளம். இந்த வளம், இந்த மண் ஒன்று அந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை அமைத்து அந்த உரிய பொருட்களை செய்து அதை வெளியிலே ஏற்றுமதி செய்யக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் யோசிக்க வேண்டும். அந்த மண்ணை எடுத்து நாங்கள் விற்கின்றோம், வெளிநாடுகளுக்கு விற்கின்றோம். அதை விடுத்து அந்த நாங்கள் அதிலே ஒரு அந்த அந்த இடத்தை அண்டி ஒரு பாரிய தொழிற்சாலை அமைத்து அதிலே பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்ற பிரச்சனைகளில் பலது எங்களால் தீர்க்க முடியும். எனவே அமைச்சர் அவர்கள் அந்த விடயத்தில் அமைச்சும் அரசாங்கமும் அந்த விடயத்திலே கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இந்த அமைச்சரே அந்த மற்றொரு கூடு சாபனத்தில் கொடுத்திருக்கின்ற வேலை வாய்ப்புகளை பொறுத்தளவிலே நான் இவர்களை கதைப்பதற்கு அதிகமாக விரும்புவதில்லை. ஒரு சமநிலை இல்லாத வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. அது ஒரு தரவுளை நடத்தில் இருக்கிறது. அப்படியான பேச்சுகளை நான் இங்கே பேசுவதற்கு விரும்புவதில்லை. எனவே இந்த இப்படியான வேலை வாய்ப்பு வழங்கும் பொழுது ஓரளவு ஒரு இன வீதாசர அப்படி மாவட்டத்தில் உள்ள இளைஞர் ஜோதிகளை சிந்தித்து அந்த வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று நான் உங்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றது அந்த இப்பொழுது அந்த கனி வளமண் புல்மூட்டையன்றிய பிரதேசத்தில் மட்டுமில்லை, குச்சவழியை கும்ரூட்டி பிரதேசத்திலும் இருக்கிறது. இந்த கரையோரங்கள் தோண்டப்படுகின்றது. அங்கங்களுக்கு நாளாந்த மக்கள் முறப்பாடு செய்கிறார்கள். சுனாமி தாக்கத்தால் பாதிக்கப்படுகின்ற ஒரு பிரதேசம், அந்த சுனாமி தாக்கத்தில் கஷ்டப்பட்ட மக்கள் நாங்கள். ஆனால் அப்படினால் இப்படி மிகவும் கண்மூடித்தனமாக எவரும் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த மண் அகழ்வு நடைபெறுகின்றது. ஆனபடியால் இதை தடுத்து நிறுத்துங்கள் வேண்டும். இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். நிச்சயமாக மக்கள் அங்கே அதில் குறிப்பிட்ட எல்லையில் அந்த மண் எடுப்பதில் ஆட்சி அதை விடுத்து அதற்கப்பால் இந்த மண் அளவுகளை ஏற்படுத்துகின்ற நேரத்திலே அது ஒரு பாரிய பிரச்சனையை அப்பிரதேச மக்களுக்கு. கும்பரப்பட்டி பிரதேசத்தில் ஓ கும்பரப்பட்டி பிரதேசத்தில் அந்த எல்லை கடல் எல்லையை தாண்டி காணிகளுக்களையும் மண் எடுக்கிற நிலைமை எங்களை தொடர்கிறது. இன்று கூட எனக்கு தொலைபேசியில் அந்த முறைப்பாடு வந்திருக்கிறது. அது உடனடியாக தடுத்து நிறுத்தினால் மிகவும் உதவியாக இருக்கும். நன்றி. மற்றது இன்னும் ஒன்று, அந்த மண் அகழ்வுன்ற இடங்களுக்குள்ளே அங்கே இருக்கின்ற ஒரு ஒரு நிதி அங்கே வெட்டப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நிதி வெட்டப்படுகின்றது. அங்குள்ள சங்கங்களுக்கும் அந்த கிராமிய மக்களுக்கும் அந்த நிதியை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உதவுவோம் என்று சொல்லி வெட்டப்படுகின்றது. ஆனால் இற்ற வரையில் அந்த நிதி அந்த பிரதேசங்களுக்கு செயலாளர் ஊடாகவோ அல்லது சங்களுக்கு ஊடாகவோ கொடுத்த வரலாறு இல்லை. அதனுடைய தயவு செய்து அமைச்சவர்கள் அந்த விடயத்தில் நீங்கள் கவனம் எடுக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.
House suspend for lunch until 1 p.m. Thank you.